ஏழு வகை தானங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது வெளிச்சம் போட்டு காட்டுகின்றோம். இரத்த தானம் ஒன்று, கண் தானம் இரண்டு, எலும்பு தானம் மூன்று, தோல் தானம் நான்கு, தொப்புள் கொடி தானம் ஐந்து, உறுப்பு தானம் ஆறு, உடல் தானம் ஏழு. இந்த ஏழும் கத்தோலிக்க திருச்சபை அனுமதி தருகிறது. ஒரு சின்ன உதாரணத்திற்கு இறுதியாக சொன்னேன், இந்த உடல் தானம் திருச்சபை எப்போது அனுமதி தந்தது தெரியுமா? 1956 ஜூன் 16 அப்போது திருத்தந்தையாக இருந்த 12வது பத்திநாதர் அவர்கள் தந்திருக்கின்றார். அப்ப ஏறக்குறைய ஒரு 54 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கத்தோலிக்க திருச்சபை அனுமதி தந்திருக்கிறது. இந்த ஏழு தானங்களை பற்றி நம்முடைய தமிழக பாண்டிச்சேரி ஆயர் பேரவை 2007 ஒரு சிறப்பு திருமடலை எழுதி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குகளையும் வாசித்தார்கள். அப்படி பார்க்கின்ற சமயத்தில் நிச்சயமாக தமிழகம் இந்த தானங்களிலே இரத்த தானம் உட்பட அனைத்திலும் முன் வந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக காண இயல்கிறது.
அண்மை காலங்களில் தமிழகத்தில் உடல் உறுப்பு தானங்கள் செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகின்றது, பாராட்டப்பட வேண்டிய விடயம். ஆனால் உறுப்பு திருட்டு பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள்?
இது ரொம்ப முக்கியமான காரியம். அதே சமயத்தில் நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. இப்பொழுது அந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த கருத்தரங்கிலே அந்த சமயத்தில் வந்து 8 மணி நேரம் வைத்திருந்தோம். முதல் ஒரு 4 மணி நேரம் இரத்த தானத்தை பற்றி எல்லா விவரங்களையும் தர, பிறகு பிற்பகலிலே தமிழக அரசினால் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற டாக்டர் அமலோற்ப நாதன் அவர்கள் கருத்துரை தந்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழக அரசு இந்த திருட்டுத்தனமாகவோ அல்லது வணிக வியாபார கண்ணோட்டத்திலே அந்த மனித உறுப்புகளை எடுப்பதை பற்றி தடை செய்வதற்கும் அதை கண்காணிப்பதற்கும் ஒழுங்கு செய்வதற்கும் அந்த விதத்தில் உறுப்புகளை தானமாக தர வேண்டியவர்களை தேவையானவர்களுக்கு, அதுவும் அதிகமாக தேவைப்பட்டவர்களுக்கு, அதுவும் ஏழை மக்களுக்கு முதலீடு தருவதற்கான சாத்தியத்திற்காக அந்த குழுவை அமைத்திருக்கிறது. அதில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த குழுவுடைய தலைவராக இருக்கின்றவரும் ஒரு கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர், டாக்டர் அமலோற்பநாதன் அவர்கள் பேசினார்கள். அதாவது தமிழக அரசு எவ்வாறாக இப்பொழுது ஒரு புதிய நடவடிக்கை எடுத்து அங்கங்கே இந்த மூளை சாவு நடக்கின்ற இடத்திலே அந்த மனிதர்களிருந்து அந்த உடல்களை எடுத்து உறுப்புகளை எடுத்து யார் யாருக்கு தேவையோ அதிலும் முன்னதாக நான் சொன்னது போல தேவைப்பட்ட பாமர மக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து முதலிடம் கொடுத்து தரக்கூடிய அளவிற்கு சாத்தியங்களை உருவாக்கி இருக்கிறது.
கத்தோலிக்க திருச்சபையின் கருத்துப்படி உடல் தூய ஆவியின் ஆலயம், புனிதமானது. இந்த நிலையில் முழு தானம் பற்றி தாங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
1956 என்று சொன்னேன், அப்போது திருத்தந்தையாக இருந்த 12வது பத்திநாளர் பயஸ் த 12th அவர் அந்த அறிக்கையிலேயே ஒரு 3 காரியம் தந்திருக்கின்றார். முதலாவது, அப்படி உடலை தானம் செய்கின்றவர் தான் இறப்பதற்கு முன்னதாகவே நல்ல முழு மன சுதந்திரத்துடன் உரிமையுடன் தானே முன் வந்து தானம் செய்கின்றார் என்று கையொப்பமிட்டிருக்க வேண்டும். ஸோ இட் ஷுட் பி அ வாலண்டரி டொனேஷன். 2வது காரியமாக, அது எந்த வியாபார கண்ணோட்டத்துடனோ அது ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க கூடாது. அப்படியே ஒரு தானம் தருகின்றது என்று சொன்னவர் இறந்த பிறகு அந்த உடலை தானமாக தருகின்றவர்கள் அந்த சமயத்தில் கூட எந்த வியாபார அந்த பேச்சுக்கு இடமில்லாது பார்த்து கொள்ள வேண்டும். 3வது, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கிறது. அதாவது நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் இறந்த பிறகு நாமும் உயிர்க்கின்றோம். 7000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இறந்த இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த உயிர்ப்பில் அந்த இயேசுடைய லட்சியத்திலும் நற்செய்தியிலும் அந்த இறப்பிலும் பங்கெடுக்கின்ற அனைவரும் அதே இயேசுவிலே உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். பவுலடியார் சொன்ன வார்த்தை. அதுபோலவே திருச்சி வந்த பயஸ் த 12th திருச்சபையின் சார்பாக சொல்லியிருக்கின்றார், உயிர்ப்பின் மீது உயிர்த்தலை பொறுத்த மட்டில், அதை இறப்புக்கு பிறகு வருகின்ற நிலையான வாழ்வை பொறுத்த மட்டில் விசுவாசம் கொண்டவர்கள் மட்டுமே உடல் தானம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் யாருக்காவது உயிர்ப்பை பற்றி விசுவாசம் இல்லாத பட்சத்தில் உடலை தானம் செய்கின்றேன் என்று சொல்வதை திருச்சபை ஆதரிக்கவில்லை.
தந்தை ஜெரி, நீங்கள் உங்களது 19வது வயதிலிருந்து இரத்த தானத்தில் ஈடுபாட்டோடு இருக்கின்றீர்கள். இதை செய்ய தூண்டுவதற்கு காரணமாக இருந்தது என்ன?
பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சமயத்தில் வந்து ஒரு காரணத்தையாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக நான் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அந்த சமயத்தில் ஒரு முகமதிய தம்பதியர்கள் முதல் தங்களுக்கு பிறந்த 2 குழந்தைகள் இழந்தது. அதான் மதுரையிலே நடந்தது. அப்போது மதுரை அருகே இருக்கின்ற கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்றேன். இப்போது வருவோம் காரியத்திற்கு. ஏனென்றால் அந்த தாயுடைய இரத்தமும் அந்த கருவறையில் இருந்த சிசுவுடைய இரத்தமும் முரண்பட்டதாக இருந்தது. அந்த விதத்தில் தாயுடைய இரத்தமே ஒரு விதத்தில் தன்னுடைய வயிற்றிலே இருக்கிற கருவறையில் இருக்கின்ற மாற்று இரத்தத்திற்கு உள்ளே அந்த சிசுவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் மூன்றாவது முறையாக அந்த முகமதிய பெண்மணி தம்பதியர் அந்த மனைவி அது கருவுற்று இந்த சமயத்தில் அரசு மருத்துவமனை மதுரை ராஜாஜி மருத்துவமனை ஒரு திட்டம் செய்தது. ஏனென்றால் என்னுடைய இரத்தமும் அந்த கருவறி இந்த சிசுவுடைய இரத்தமும் ஒரே இரத்தமும் அதனுடைய ரீடிங்ஸும் ஏறக்குறைய ஒத்து போயிருந்தது. ஆகவே என்னை அழைத்து பிரசவம் ஆவதற்கு முன்னதாகவே அந்த தாயும் அழைத்து என்னுடைய இரத்தத்தை முதலில் ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு பிறகு அந்த தாயிலிருந்து தாய்க்கு அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை வெளியேற்றி என்னுடைய இரத்தத்தை தந்தார்கள். ஒரு 3 மாதம் பரிசோதனையிலே அந்த குழந்தை வைக்கப்பட்டிருந்தது. அந்த 3 மாதத்துக்கு பிறகு அந்த குழந்தை ஒரு முழு உயிருடன் முழு வாழ்வை பெற்றது. அந்த சமயத்தில் என்னுடைய மனதில் இவ்வாறாக உதித்தது, நான் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கலாம், திருமணம் ஆகாமல் நான் இருக்கலாம், துறவியாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இறைவன் கொடுத்த அந்த இரத்தத்தை இவ்வாறாக தருவதன் மூலமாக மற்றவர்களுக்கும் வாழ்வு தரலாம். இயேசுடைய வார்த்தையில யோவான் நற்செய்தி 10:10 நான் பிறருக்கு வாழ்வு தர வந்தேன், நிறை வாழ்வு தர வந்தேன், நிலையான வாழ்வு தர வந்தேன். அது இயேசு இறந்த பிறகும் இருக்கின்ற இந்த நீடித்த வாழ்வை குறித்தும் சொல்லுகின்றான். ஆனால் அதற்கு முன்னதாக வாழ்கின்ற காலகட்டத்திலேயே மற்றவரையும் வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு இப்படி நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற சமயத்தில் அது மனதுக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நான் மட்டுமில்லாமல் மற்றவர்களும் தர வேண்டும், அந்த தந்து பிறரை வாழ வைக்க வேண்டும் என்ற முறையிலே இப்பொழுது செயல்பட்டு